praise the Lord that God has brought us together this morning.
இந்த காலை வேளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்.
Even in the old covenant they said this is the day the Lord has made, we will rejoice and be glad in it.
இந்த நாள் கர்த்தர் தந்திட்ட நாள், நாம் இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம் என்று பழைய ஏற்பாட்டிலே கூட சொல்லியிருக்கிறார்கள்.
But they could say that only usually one day in a week.
அவர்கள் வாரத்திலே ஒரு நாள் மட்டும்தான் சொல்லுவார்கள்.
Maybe the Sabbath day.
ஓய்வு நாளிலே அப்படி அவர்கள் சொல்லியிருந்தார்கள்.
This is the day the Lord has made.
இந்த நன்னாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
We will rejoice and be glad in it.
இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம்.
But when we come into the new covenant,
புதிய உடன்படிக்கைக்கு கீழாக நாம் வரும்பொழுது,
what was true only for one day in the Old Testament becomes true for us every day.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு நாளிலே வாரத்திலே ஒரு நாள் மட்டும் இருந்த அந்த காரியமானது இப்பொழுது எல்லா நாட்களிலுமே நாம் சொல்ல முடியும்.
We must see that this is the difference between the house of God in the Old Testament and the house of God in the New Testament.
பழைய ஏற்பாட்டிலே இருந்த தேவனுடைய வீட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய தேவனுடைய வீட்டிற்கும் இது ஒரு வித்தியாசம் என்று நாம் சொல்லலாம்.
In the house of God in the Old Testament they celebrated one day in seven.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஓய்வு நாளிலே தேவனுடைய வீட்டிலே அவர்கள் கொண்டாடினார்கள்.
But now we celebrate every day.
ஆனால் இப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம்.
In the Old Testament they used to go to Jerusalem 3 times a year.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே வருஷத்திற்கு 3 முறை அவர்கள் எருசலேமுக்கு செல்வார்கள்.
Because that's where God was.
ஏனென்றால் அங்கே தான் தேவன் இருந்தார்.
The wonderful thing about the new covenant is that God is everywhere.
புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு கீழாக உள்ள அற்புதமான காரியம் என்னவென்றால் தேவன் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார்.
And we can have him with us wherever we go.
நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இருக்க முடியும்.
And the Bible says that in God's presence there is fullness of joy.
கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூரண சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்கிறது.
And I want to say to all of you in Jesus' name.
உங்கள் எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல விரும்புகிறேன்.
That if your life is not one of fullness of joy every day of the year, you must not be satisfied till you come into that life.
உங்களுடைய வாழ்க்கையிலே வருஷத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் அது பரிபூர்ண சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தி பெறாதபடி ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ள வருவது அவசியம்.
You know, many times we don't get what God wants us to have because we are happy with less.
நாம் குறைவாக இருக்கிற காரியங்களிலேயே திருப்திப்பட்டு சந்தோஷப்படுகிறபடினாலே தேவன் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
If you are happy with the little that you've got till now,
இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட கொஞ்சத்திலே நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பீர்களானால்
you will not get more.
அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது.
Because Jesus said if anyone thirsts let him come to me.
தாகமாக இருக்கிறவன் இடத்திலே வரக்கடவன் என்று இயேசு சொன்னார்.
He didn't say everybody could come.
எல்லாரும் வருவார்கள் என்று சொல்லவில்லை.
You got to be thirsty.
உங்களுக்கு தாகம் இருக்க வேண்டும்.
And all the great men of God were people who had a great hunger for God.
மிக பெரிய தேவ மனிதர்கள் எல்லாருமே தேவனுக்கென்று ஒரு பெரிய தாகத்தை கொண்டவர்களாய் வாழ்ந்தவர்கள்.
And you can be a very young person and if you got a hunger for God you really get a lot from God.
நீங்கள் இன்றைக்கு ஒரு இளைஞனாய் இருக்கலாம், தேவனுக்கென்று ஒரு அளவு கடந்த தாகம் இருக்குமேயானால் நீங்கள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்.
When I was 19 years old,
I
was born again.
நான் மறுபடியும் பிறந்தேன்.
I got a great hunger for God.
எனக்கு தேவன் மேலே ஒரு பெரிய தாகம் இருந்தது.
And now I still have a great hunger for God.
இப்பொழுதும் எனக்கு தேவன் மீது ஒரு தாகம் இருக்கிறது.
Because I see that there's so much more that I need to experience.
இன்னும் எவ்வளவோ காரியங்களை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன்.
But if you lose that hunger,
அந்த தாகம் அதை இழந்து விடுவீர்களானால்
you'll never get anything more from God.
தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள்.
And that's why the devil makes us interested in some earthly things so that we lose that hunger for God.
தேவன் மேல் இருக்கிற தாகத்தை நாம் இழந்து விடும்படியாக பூமிக்குரிய சிறு சிறு காரியங்களை பிசாசு நமக்கு காண்பிக்கிறான்.
And that's why he's made so many people today seek for earthly things from God.
ஆகவே தான் தேவனிடத்திலிருந்து பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறவர்களாய் அநேகரை மாற்றி விட்டான்.
And they may get those things because God is a good God.
தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறபடினாலே அவர்கள் கேட்கிற பூமிக்குரிய காரியங்கள் கிடைக்கும்.
Even the prodigal son when he went to his father and asked for something the father gave him.
அந்த கெட்ட குமாரன் கூட தன்னுடைய தகப்பனிடத்திலே போய் ஒன்றை கேட்கும் பொழுது தகப்பன் அதுக்கு கொடுத்தார்.
The Bible says that God makes the sun to rise on the good and the evil.
நல்லோர் மேலும் பொல்லாதோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது.
He makes the rain to fall on the righteous and unrighteous.
நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் தேவன்.
From that verse I learned that God gives material blessings to everybody.
இந்த அந்த வசனங்களிலிருந்து தேவன் எல்லாருக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன்.
You look at all the rich people in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களை பாருங்கள்.
They are not God fearing people.
அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல.
Many of them are crooked businessmen.
அதிலே அநேகர் அவர்கள் ஏமாற்றுக்கார வியாபாரிகளாக இருக்கிறார்கள்.
Immoral film stars.
ஒழுக்கம் கேடு குறைந்த ஒழுக்க கேடு உள்ள சினிமா நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள்.
And corrupt politicians.
ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள்.
They are the ones who make a lot of money.
இவர்கள் தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள்.
And they are blessed with big houses and so many things, earthly things.
பெரிய வீடுகளினாலும் இன்னும் எவ்வளவு பெரிய பூமிக்குரிய காரியங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
That itself should show you that is not the mark of God's blessing.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அதுவல்ல என்று இப்படிப்பட்ட உதாரணங்களை நமக்கு போதிக்க வேண்டும்.
But I am amazed that so many believers don't understand that.
ஆனாலும் அநேக விசுவாசிகள் இதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியமடைகிறேன்.
The devil has made a fool of them by making them run after those things.
இப்படிப்பட்ட காரியங்களின் பின்னாக ஓட செய்து பிசாசு அவர்களை வேடிக்கை பொருளாக மாற்றிட்டான்.
And like that they miss the true wealth.
அதே போல இவர்கள் அந்த மெய்யான ஐஸ்வரியத்தை இழந்து விடுகிறார்கள்.
Now you make sure that you don't make that mistake in your life.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள்.
There is a true wealth that God wants you to have.
நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மெய்யான ஒரு ஐஸ்வரியம் ஒரு பரப்பொருள் இருக்கிறது.
And for that you must have a great hunger for God.
அதற்காக நீங்கள் தேவன் பேரில் ஒரு அளவு கடந்த தாகம் கொள்ள வேண்டும்.
Where you seek God himself and his holiness more than anything else.
எல்லா காரியங்களை காட்டிலும் அவருடைய பரிசுத்தத்தையும் தேவனையுமே நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
If you do that,
இதை நீங்கள் செய்யும் பொழுது
you will not suffer any loss of earthly things.
உங்களுடைய பூமிக்குரிய காரியங்களிலே இழப்புகளை நீங்கள் சந்திக்க போவதில்லை.
God will always provide all your needs.
உங்கள் எல்லா தேவைகளையும் தேவன் எப்பொழுதுமே சந்திப்பார்.
He won't make you rich like all these crooked businessmen.
இங்க இருக்கக்கூடிய ஏமாற்றம் செய்கிற ஏமாந்து ஏமாற்றி பிழைக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களைப் போல தேவன் உங்களை வைக்க
மாட்டார். But he'll give you everything that you need for yourself and your family.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எது தேவையோ அதை தேவன் சந்திப்பார்.
He will never let you down.
ஒரு காலமும் உங்களை கைவிட மாட்டார்.
But you must have a hunger after God.
ஆனால் தேவன் பேரிலே உங்களுக்கு ஒரு தாகம் ஏற்பட வேண்டும்.
Even a man like Elisha in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் எலிசாவை போன்ற ஒரு மனிதனும் கூட.
I want to remind you of what we read in 2 Kings chapter 2.
இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன்.
God had a great plan for Elisha.
எலிசாவுக்கு என்று தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார்.
And God even told Elijah, after you go, you must anoint Elisha to be the next prophet.
நீ சென்ற பிறகு அது அடுத்த தீர்க்கதரிசியாக எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று எலியாவுக்கு சொல்லியிருந்தார்.
Even though God had a plan for Elisha,
எலிசாவுக்கு என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும் கூட,
even though Elijah called him,
எலியா எலிசாவை அழைத்திருந்தாலும் கூட,
yet Elisha could not get what God wanted him to have till he was tested.
எலிசா சோதிக்கப்படும் வரை தேவன் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நியமித்திருந்த காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தான்.
The same way with you and me.
இதே போல தான் உங்கள் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த காரியமும்
கூட. God may have a great plan for you.
உங்களுக்கென்று தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்.
He may have called you.
அவர்களை அழைத்திருக்கிறார்.
And taught you many things.
பல காரியங்களை உங்களுக்கு போதித்திருக்கலாம்.
But the plan that he has for your life will not be fulfilled.
ஆனாலும்
until God tests you.
தேவன் உங்களை சோதித்து அறியும் வரை அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது.
So God has to test Elisha.
ஆகவே தேவன் எலிசாவை சோதித்து பார்க்க வேண்டியதா இருந்தது.
And we read in 2 Kings chapter 2.
இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்?
Then they came, Elijah and Elisha came to a place called Gilgal.
எலியாவும் எலிசாவும் கில்கால் என்ற ஒரு இடத்திற்கு வந்தார்கள்.
And Elijah told Elisha, stay here.
எலியா எலிசாவை பார்த்து நீ இங்கே கில்காலிலே தங்கியிரு என்று சொல்கிறார்.
Elisha said no.
எலிசா இல்லை என்று சொல்கிறார்.
I'm going to come with you.
நான் உம்மோடு கூட வர வேண்டும்.
So they went to the next place, Bethel.
அவர்கள் அடுத்த இடத்திற்கு அவர்கள் செல்கிறார் பெத்தேலுக்கு.
See, these are all pictures of different levels of spiritual experience.
ஆவிக்குரிய அனுபவத்தின் வித்தியாசமான நிலைகளை நமக்கு உணர்த்தக்கூடியதான படங்களாக இவைகள் காணப்படுகிறது.
Gilgal,
then Bethel.
Bethel. So you reach Gilgal and the Lord says, are you happy with this?
கில்காலுக்கு வந்து விட்டீர்கள், இதிலே நீ சந்தோஷமா இருக்கிறாய் என்று
கேட்கிறார்.
நீர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
You say no, I want more.
இல்லை, இன்னும் அதிகமா எனக்கு தேவை.
Okay, Elisha goes to Bethel.
பல எலிசா பெத்தேல் வரைக்கும் போகிறான்.
Then Elijah told Elisha in verse 4.
நான்காம் வசனத்தில் எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறான்,
okay, you come to Bethel now.
இப்போது பெத்தேலுக்கு வந்து விட்டாய்.
I'm going to Jericho, you stay here.
நான் இப்போது எரிகோவுக்கு போகிறேன், நீ இங்கே தங்கியிரு.
Elisha said no.
இல்லை என்று எலிசா சொல்லிவிட்டான். நான் அங்கே வர போகிறேன்.
I'm not satisfied.
எனக்கு திருப்தி இல்லை.
So he goes to Jericho.
ஆகவே எரிகோவுக்கு செல்கிறான்.
Then when he reaches Jericho,
எரிகோவை அடைந்தவுடனே
Elijah says in verse 6, you stay here, I'm going to Jordan.
நீ இங்கேயே தங்கியிரு, நான் யோர்தானுக்கு போகிறேன் என்று ஆறாம் வசனத்திலே எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார்.
And he says, as the Lord lives, verse 6, I will not leave you.
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் வாழ்வளவும் நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்கிறான்.
Now Elijah was the greatest prophet at that time.
அந்த நாட்களிலே எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார்.
Imagine the greatest prophet on earth telling you, stay here.
பூமியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசி உன்னை பார்த்து நீ இங்கே தங்கியிரு என்று சொல்கிறார்.
And you say, no, I'm not going to stay here.
இல்லை, நான் இங்கே இருக்க தங்க மாட்டேன் என்று இயேசு சொல்கிறார்.
You got to be quite bold to tell the greatest prophet on earth, I'm not going to listen to you.
பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு நான் இங்கே தங்கியிருக்க மாட்டேன், அங்குதான் வருவேன் என்று சொல்வதற்கு ஒரு பெரிய தைரியம் தேவை.
We have to be bold when we come to God.
தேவனிடத்தில் வரும்பொழுது நாம் தைரியமாக வர வேண்டும்.
I want more.
எனக்கு இன்னும் அதிகமாக தேவை.
And finally they went past Jordan.
கடைசியாக அவர்கள் யோர்தானை கடந்து போகிறார்கள்.
And then Elijah asked Elisha.
இப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான்.
Verse 9.
9வது வசனம்.
Why have you been following me for so long?
இவ்வளவு நாட்களாக ஏன் என்னை பின்பற்றி வருகிறாய்?
What do you want from me?
என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும்?
And what did Elisha ask for?
எலிசா என்ன கேட்டான்?
I only want one thing from you.
உம்மிடத்தில் ஒரே ஒரு காரியம் எனக்கு வேண்டும்.
I want a double portion of your spirit.
உம்முடைய ஆவியின் இரட்டிப்பான வரம் எனக்கு கிடைக்க வேண்டும்.
See, Elisha knew what was the most valuable thing he could ask for.
தான் கேட்கக்கூடிய மிக விலையேறப்பெற்ற காரியம் என்ன என்பதை எலிசா அறிந்திருந்தான்.
He knew that the whole secret of Elijah's life.
எலியாவின் வாழ்க்கையின் முழு ரகசியம் என்னவென்றால்,
that the Holy Spirit was upon him.
பரிசுத்த ஆவியானவர் மீது இருந்தார்.
He didn't say, Elijah, I want to preach like you.
உம்மை போல பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
I want to do the miracles you did.
நீ செய்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை.
Nothing.
அவைகளெல்லாம் சொல்லவில்லை.
I am not interested in your reputation.
உம்முடைய புகழில் எனக்கு விருப்பமில்லை.
I am not saying you, I must bring fire down from heaven like you did.
நீர் செய்தது போல வானத்திலிருந்து அக்னியை நான் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கவில்லை.
I only want one thing, Elijah.
எலியாவே, எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேண்டும்.
I have got a great hunger for the anointing of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக எனக்கு அளவு கடந்த தாகம் இருக்கிறது.
Now if you went to some pastor today,
இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்டரிடத்தில் சென்றால்,
and said, I've got a hunger for the anointing of the Holy Spirit.
எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தாகம் இருக்கிறது என்று
கேட்டால், he said, oh, that's very easy, just come here, I'll lay hands on you.
ஆம், அது மிகவும் எளிது, வாருங்கள், நான் உங்கள் தலை மீது கை வைத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்.
But Elijah was a prophet.
ஆனால் எலியா ஒரு தீர்க்கதரிசி.
And even though Elisha was a very good man,
எலிசா ஒரு நல்ல, மிகவும் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட,
and even though God himself had told Elijah, this is your successor,
இவன் தான் உனக்கு பின்னாக வந்து ஊழியம் செய்யக்கூடியவன் என்று எலியாவிடத்தில் தேவன் சொல்லியிருந்தாலும்
கூட, Elijah said,
ஆனால் எலியா சொல்கிறார்,
I'm sorry, I can't give that to you.
நான் அதை உனக்கு கொடுக்க முடியாது, என்னை மன்னித்து விடு என்று
சொல்கிறார். I'm not going to just lay my hands on your head and say you got it.
நான் உன் தலை மீது கையை வைத்து நீ பெற்றுக்கொண்டாய் என்று நான் சொல்லப் போவதில்லை.
He said in verse 10, you have asked for a very hard thing.
நீ அரிதான காரியத்தை நீ கேட்டாய் என்று 10வது வசனத்தில் சொல்கிறார்.
When you go to some pastor and say, I want to be anointed with the Holy Spirit.
நீங்கள் ஒரு பாஸ்டரிடத்திலே போய் நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்கிறீர்கள்.
How many of them will tell you, you have asked for a very hard thing.
நீ கேட்கிறதற்கு அரிதான காரியத்தை, கடினமான காரியத்தை கேட்டுவிட்டாய் என்று எத்தனை பேர் சொல்வார்கள்?
They say, oh, you got it, that's very easy, come right here.
வாருங்கள், அது ரொம்ப எளிது, வாருங்கள், இப்படி வாருங்கள், முட்டி போடுங்கள்.
And they place their empty hands on your empty head.
உங்களுடைய வெறுமையான தலையிலே தங்களுடைய வெறுமையான கரத்தை வைக்கிறார்கள்.
And you get nothing.
உங்களுக்கு வெறுமை தான்
கிடைக்கிறது. You go away thinking, yeah, I got something.
எனக்கு ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு போகிறீர்கள்.
And look at your life.
வாழ்க்கையை பாருங்கள்.
I'll tell you what.
ஏன் என்று சொல்கிறேன்?
Seek God.
தேவனை தேடுங்கள்.
Don't go to any man.
எந்த மனிதனையும் தேடி போக வேண்டாம்.
Say, Lord, I want the anointing that the apostles had.
அப்போஸ்தலர்களுக்கு இருந்ததான அந்த அபிஷேகம் ஆண்டவர் எனக்கு தேவை.
I remember when I was a young man and I went around to different Pentecostal churches.
நான் வாலிபனாக இருந்த பொழுது பல பெந்தகோஸ்தல சபைகளுக்கு போனேன்.
I'll tell you honestly, I'm not criticizing them, but I was thoroughly disappointed with what I saw.
நான் நேர்மையாக சொல்கிறேன், நான் யாரையும் நியாயந்தீர்க்க விரும்பவில்லை, குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் போன ஒவ்வொரு இடங்களிலேயும் நான் ஏமாற்றத்தை அடைந்தேன்.
I saw the pastors loved money.
அங்கே பாஸ்டர்கள் பணத்தை நேசிக்கிறதை பார்த்தேன்.
And it was just a lot of noise.
வெறும் சத்தம் தான் அங்கே காணப்பட்டது.
No victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றி இல்லை.
And I said, Lord, I don't want that.
ஆண்டவரே, இது எனக்கு தேவையில்லை.
I went to many churches.
பல சபைகளுக்கு நான் சென்றேன்.
I finally came back to my room.
கடைசியாக என்னுடைய அறைக்கு நான் வந்தேன்.
I said, I don't want that.
எனக்கு இவைகளெல்லாம் தேவையில்லை.
But I want what Peter, James and John got on the day of Pentecost.
ஆனால் பேதுரு, யோவான், யாக்கோபு பெந்தெகோஸ்தே நாளிலே எதை பெற்றுக்கொண்டார்களோ அது எனக்கு வேண்டும்.
And I don't care how long it takes.
அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை.
It takes 10 years, 10 years.
10 ஆண்டுகள் ஆனால் 10 ஆண்டுகள் தான்.
But I'm not going to leave you, Lord.
ஆனால் ஆண்டவரே, உம்மை நான் விட மாட்டேன்.
and God met with me
devanai sandhitha
and I can say to every single person here
enga utkarndu kondirukkira ovvoru thanippatta nabarukkum naan solugiren
particularly you young people
kurippaga valibargalai neengal
don't look at the bad examples in your church and follow them
ungalaiya sabaiyila irukkakoodiya mosamana maadhirigalai paathu avargalai neengal pinpatra vendam
I used to sit in a church where people preached boring sermons Sunday after Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போர் அடிக்கிற பிரசங்கங்களை பிரசங்கித்துக் கொண்டிருந்த சபைகளிலே நான் வாரம் தோறும் உட்கார்ந்திருந்தேன்.
I was young, 20 years old, 21.
நான் வாலிபனா 20 வயது நிரம்பிய வாலிபனா இருந்தேன்.
I sat there.
நான் அங்கே உட்கார்ந்தேன்.
And I said, Lord,
ஆண்டவரே,
I never in my life want to preach like this.
ஆண்டவரே, ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நான் பிரசங்கிக்க கூடாது.
This is boring.
இவ்வளவு போர் அடிக்கிறது ஆண்டவரே.
No wonder people are not interested in coming to the church.
சபைக்கு வருவதிலே மக்களுக்கு விருப்பம் இல்லை என்பதிலே ஆச்சரியம் இல்லை.
They just make a lot of noise.
நிறைய சத்தம் போடுகிறார்கள்.
There's no anointing, there's no power.
அங்கே வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை.
There's noise.
சத்தம் இருக்கிறது.
There's no power.
அங்கே வல்லமை இல்லை.
There's no fire.
அக்கினி இல்லை.
And I want to say to you also.
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
Don't be satisfied with the emptiness you see in the churches around you
ungalai sutti ulla sabaiyile paarkkakoodiya verumaiyai paarthu neengal yemandu pogalam
or even in your own church
adha ungal sonda sabaiyileyum kuda
no say lord don't judge them
avargalai nyaayindirukka vendam
don't judge your elder brother
unai moortha sagodari nyaayindirukka vendam
but you young people seek god on your own
anal vaalivargale neengal devanai neengalaga thedungal
do what I did when I was 21 years old
naan 21 vayada irukkumbodhu enna seiyanadhai seiyunga
I got into my room I used to fast and pray
nerikulai sendu upavasithu naan jabippen
all alone
தனியாக ஜெபித்தேன்
there was nobody to guide me
என்னை வழிநடத்த யாரும் இல்லை
அப்போ I said God I want you to meet with me
ஆண்டவரே நீர் என்னை சந்திக்க வேண்டும்
I want you to fill me with your holy spirit
உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்ப வேண்டும்
I would pray like that many times
பல சமயங்களில் இப்படி ஜெபித்திருக்கிறேன்
I was not a full time worker I was working
அப்பொழுது நான் முழு நேர ஊழியன் அல்ல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன்
in the midst of my work I would take time to pray
வேலையின் மத்தியிலே கொஞ்சம் நேரம் எடுத்து நான் ஜெபிப்பேன்
and I would read the bible
வேதத்தை வாசிப்பேன்
I want to encourage all of you to do that
நீங்கள் எல்லாரும் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்
be like Elisha
எலிசாவை போல இருங்கள்
whatever level you reach I'm not satisfied.
நிலையை நீங்கள் அடைந்தாலும் ஆண்டவரே நான் திருப்திப்படவில்லை என்று சொல்லுங்கள்.
Now some of you may think that I have reached some level today myself.
இன்றைக்கு நானாக இந்த நிலையை அடைந்து விட்டேன் என்று நீங்கள் ஒருசில எண்ணிக் கொண்டிருக்கலாம்.
God is my witness.
தேவன்தானுடைய சாட்சி.
That this is what I tell God.
தேவனிடத்தில் இதை நான் சொல்கிறேன்.
Lord, I'm ஆண்டவரே, not satisfied.
நான் திருப்திப்படவில்லை.
I know there's something more I have not yet experienced.
ஆண்டவரே, நான் இன்னும் அனுபவிக்காத காரியங்கள் எவ்வளவோ உண்டு ஆண்டவரே.
And I don't have anybody to look around to be my example.
எனக்கு மாதிரியா இருக்க ஆண்டவரே யாருமே இல்லை.
Everybody is running after money.
எல்லாருமே பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
Where are the people who are living like Jesus?
இயேசுவைப் போல வாழ்ந்தவர்கள் எங்கே?
It's so difficult to find them.
கண்டுபிடிப்பது மிகவும் அரிது.
But Lord, I have a hunger.
ஆண்டவரே நான் தாகமாய் இருக்கிறேன்.
And if I have a hunger at my age, why don't you have a hunger at your age?
இந்த வயதிலே எனக்கு ஒரு தாகம் இருக்கு என்று சொன்னால் ஏன் இந்த வயதிலே உங்களுக்கு ஒரு தாகம் இருக்க கூடாது?
I say Lord, I want a greater anointing of the Holy Spirit on my life.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய அபிஷேகமானது வல்லமையா இறங்க வேண்டும் ஆண்டவரே.
I wish all of you young people especially would be gripped by that.
குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாரும் இதனாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Don't ever give up.
ஒரு காலம் விட்டு விட வேண்டாம்.
Because God will test you.
தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார்.
He will give you something.
ஒன்றை கொடுத்து பார்ப்பார்.
Are you happy?
சந்தோஷமா
படுகிறீர்கள்
தேவனுங்களை சோதித்து பார்ப்பார்
and he tests you by giving you something and seeing whether you are happy with that
நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதிலே சந்தோஷப்படுகிறீர்களா அதிலே திருப்திப்பட்டு விடுகிறீர்களா என்று ஆண்டவர் சோதித்து பார்ப்பார்
he may give you some good material blessing maybe a new house or some
உங்களுக்கு ஒரு புதிய வீட்டையோ அல்லது
promotion in your job
அல்லது வேலையில உயர்வையோ தேவன் கொடுக்கலாம்
are you happy now
இப்போ சந்தோஷமா இருக்கறாயா
you got a house
உங்களுக்கு வீடு கிடைத்து
got a promotion in your job
வேலையில உயர்வு கிடைத்து விட்டது
say lord I am not happy
ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்லை
I want something more from you
ஆண்டவரே எம்மிடத்தில் எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும்
See this example in the Old Testament in Genesis chapter 32.
ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் இந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்கள்.
All of you young people must read these incidents.
வாலிபர்களே நீங்கள் எல்லாரும் இந்த சம்பவத்தை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும்.
Genesis 32.
ஆதியாகமம் 32வது அதிகாரம்.
We read of a time, you know, God had a great blessing for this young man called Jacob.
யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இந்த வாலிபனுக்கு தேவன் பெருத்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார்.
But Jacob was spending all his life seeking after so many earthly things.
ஆனால் யாக்கோபு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் பூமிக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டு செலவு செய்தார்.
Do well in his farming business
தன்னுடைய வியாபாரிய தொழிலிலே அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார்
collecting sheep and others
ஆடுகளை எல்லாம் அவன் பராமரித்து
சேர்த்துக் கொண்டான்
அதிக பணம் சம்பாதித்தான்.
He wanted to get married to some pretty girl.
நல்ல அழகான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டும்
என்று விரும்பினான். After all these things.
இவளுக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறான்.
God one day met with him. We read in verse 24 when Jacob was left alone.
24th வசனத்தில் யாக்கோபு தனித்தனியா இருக்கும்போது அவனை தேவன் சந்தித்ததை வாசிக்கிறோம்.
I have discovered that God meets with us when we are alone.
நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் நாம் தன்னந்தனியனாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை சந்திக்கிறார்.
And if you never spend time alone with God, you may find that God never meets with you.
தேவனோடு கூட தனித்து நேரம் செலவு செய்யவில்லை என்றால் தேவன் உங்களை ஒரு காலம் சந்திக்க மாட்டார்.
God met with Moses when he was alone.
மோசே தன்னந்தனியனாய் இருக்கும் பொழுது தேவன் அவனை சந்தித்தார்.
God met with Jacob when he was alone.
யாக்கோபு தன்னந்தனியனாய் இருக்கும் பொழுது அவனை தேவன் சந்தித்தார்.
Enoch walked alone with God.
ஏனோக்கு தேவனோடு கூட தன்னந்தனியனாய் சஞ்சரித்தான்.
David, most of his psalms he wrote when he was alone.
David தன்னந்த தனியனா இருக்கும்பொழுது தான் பல சங்கீதங்களை எழுதினான்.
There were many times when Paul was traveling with other people.
அநேக சமயங்களிலே பவுல் மற்றவர்களோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பார்.
Sometimes he would tell them, you go by ship and I'll walk and meet you at that port.
நீங்கள் கப்பல் ஏறி செல்லுங்கள், நான் தனியாக நடந்து வருகிறேன், அந்த தீவிலே அந்த துறைமுகத்திலே சந்திப்போம் என்று சொல்வார்.
Walk 50 miles.
50 மைல்கள் நடக்கறாரா?
Why can't he go by ship?
ஏன் அவர் கப்பலிலே போயிருக்க
கூடாது? Co-workers are going by the ship.
தன்னுடைய உடன்படிகள் எல்லாரும் கப்பலிலே போகும்போது இவர் ஏன் தனியாக நடந்து போக வேண்டும்?
Have you read that in the Acts of the Apostles?
அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை வாசித்திருக்கிறீர்களா?
Paul once told people, you go by ship, I'll meet you at the port.
நீங்கள் கப்பல் மார்க்கமாய் செல்லுங்கள், நான் அந்த துறைமுகத்திலே உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்கிறார்.
You know why?
ஏன் தெரியுமா?
He wanted some time to be alone with God without his co-workers.
தன்னுடைய உடன்படிகள் இல்லாதபடிக்கு தன்னந்த தனியாய் தான் தேவனுடைய சமூகத்திலே நேரம் செலவு செய்ய வேண்டும் என்று
விரும்பினார். 50 miles he must have walked one or two days.
50 மைல்கள் நடப்பதற்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் பிடித்திருக்கும்.
Nobody but God.
யாருமே இல்லை, தேவன் மட்டுமே.
You know God meets with us when we are alone.
நாம் தனியாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை சந்திக்கிறார்.
Jacob was left alone.
யாக்கோபு தன்னந்த தனியாய் விடப்பட்ட பொழுது தேவன் அவனை
சந்தித்தார். And if you want God to meet with you, you must take some time when you are alone.
நீங்கள் தேவனுங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தேவனோடு கூட தனியாக செலவு செய்ய வேண்டும்.
You must find some place where you can be alone.
நீங்கள் தனியாக இருக்க முடியாய் ஒரு நல்ல இடத்தை தேடி பாருங்கள்.
Jesus used to look for places where he could be alone.
இயேசு தனியாக இருக்கும்படிக்கு இடத்தை தேடி சென்றார்.
Maybe your house is very small.
உங்கள் வீடு சிறியதா இருக்கலாம்.
I'll tell you when you can be alone.
நீங்கள் எப்பொழுது தனியாக இருப்பீர்கள் என்று சொல்கிறேன்.
When you are asleep at night and everybody in your house is asleep.
இரவில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தூங்கும் பொழுது.
Maybe there are people sleeping on either side of you, your brothers and sisters.
உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ தூங்கிக் கொண்டிருக்கலாம்.
But everybody is asleep.
எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
You are alone.
நீங்கள் தனியா இருக்கிறீர்கள்.
I've had some very precious times with God in the middle of the night.
அப்படி நடுராத்திரி வேளைகளிலே நான் தேவனோடு கூட வெளியேறப்பட்ட நேரங்களை செலவு செய்திருக்கிறேன்.
See God when you're alone.
நீங்கள் தனியா இருக்கும்பொழுது தேவனை தேடுங்கள்.
If you wake up much earlier than all the others.
எல்லாரை காட்டிலும் அதிக சீக்கிரமாக நீங்கள் எழுந்துவிட்டால்
you can be alone when everybody else is asleep.
எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும்பொழுது நீங்கள் தனியா இருக்க முடியும்.
And you can talk to God.
தேவனோடு கூட பேசலாம்.
But this is so important in our day.
நம்முடைய நாட்களிலே இது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது.
Seek to be alone with God.
தேவனோடு கூட தனியா இருக்க பிரயாசப்படுங்கள்.
And when God it says here when he was alone with God, God met with him.
தேவனோடு கூட தனியா இருக்கும்பொழுது தேவன் யோசேப்பை சந்தித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
And we read then the Lord told Jacob.
யாக்கோபை பார்த்து ஆண்டவர்
சொன்னார். Verse 26.
26ஆம் வசனம்.
Let me go now because it's becoming daybreak.
நான் போகட்டும், இப்பொழுது பொழுது விடுகிறது என்றார்.
See God telling Jacob.
யாக்கோபை பார்த்து ஆண்டவர்
சொன்னார்.
சரி.
I've been with you for some time. Are you happy?
நான் கொஞ்ச நேரம் உன்னோடு கூட இருந்தேன், நீ சந்தோஷமா இருக்கறாயா?
Let me go.
நான் இப்பொழுது போகட்டும்.
See what Jacob says.
யாக்கோபு சொல்கிறதை கவனியுங்கள்.
I will not let you go.
நீ நானுமே போக விட மாட்டேன்.
Until you bless me.
நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய.
Just like Elisha.
எலிசாவை போல ஆசீர்வதி.
Until you anoint me.
நீ என்னை ஆசீர்வதிக்கிற வரை நான் சந்தோஷப்பட மாட்டேன்.
I know you come near to me but there's something more I want.
நீ எனக்கு அருகிலே வந்தீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு தேவையான ஒன்று இருக்கிறது ஆண்டவரே.
Didn't God want to bless him?
அவனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பவில்லையா?
Yes.
ஆம்.
But he could not do it till the man had a hunger.
ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு தாகம் உண்டாகும் வரை தேவனால் அதை செய்ய முடியவில்லை.
Supposing God had said to Jacob, let me go.
நான் போகிறேன் என்று ஆண்டவர் யாக்கோபை பார்த்து
சொல்லியிருக்கிறார். Okay Lord, thank you for this time.
சரி ஆண்டவரே, நீர் மட்டுமாய் நோடு கூட இருந்தபடினால உமக்கு நன்றி என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தால்
see what he would have missed.
அவன் எதை இழந்திருப்பான் என்று பாருங்க.
He would not have become Israel.
அவன் இஸ்ரவேலாய் மாறி இருந்திருக்க
மாட்டான். He would not have had power with God.
அவன் தேவனோடு கூட வல்லமை பெற்றிருந்திருக்க மாட்டான்.
But when he said God, I will not let you go unless you bless me.
ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்னபொழுது
God said okay, I'll bless you.
சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று
சொன்னார். But he said Jacob,
ஆனால் யாக்கோபே,
you are a very stubborn man.
நீ மிகவும் வணங்கா கழுத்துள்ளவன்.
You are such a hard stubborn man.
நீ மிகவும் கடினமுள்ள மனதுடையவன்.
The only way I can bless you is if I break you first.
உன்னை ஆசீர்வதிக்க கூடிய ஒரே ஒரு வழி இருக்குமானால் முதலாவது உன்னை நான் உடைக்க வேண்டும்.
And God broke him.
தேவன் அவனை உடைத்தார்.
We read here that the Lord touched his thigh bone and broke him.
அவனை தொடையிலே தேவன் தொட்டு அவனை உடைத்தார் என்று பார்க்கிறோம்.
In verse 32.
32 ஆம் வசனம்.
And the Lord told him, Today onwards your name will be Israel. Verse 28.
28 ஆம் வசனத்திலே சொல்கிறார், இன்று முதல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல்.
Because you got power with God and with men.
என்றால் நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாய்.
It's the same story.
இதே கதைதான்.
He got something because he said, I'm not satisfied with what I got.
எனக்கு கிடைத்த காரியங்களில் நான் திருப்தி படவில்லை, இன்னும் அதிகமா எனக்கு வேண்டும் என்று சொன்னபடினால அவன் பெரிய காரியங்களை
பெற்றான். I want to show you one more example in Luke 24.
இன்னொரு மாதிரியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 24 ஆம் அதிகாரம்.
In Luke 24.
லூக்கா 24 ஆம் அதிகாரம்.
We read about two disciples who walked to Emmaus.
இம்மாவுக்கு போன இரண்டு சிஷ்யர்களை குறித்து வாசிக்கிறோம்.
And Jesus walked with them.
இயேசு அவர்களோடு நடந்து சென்றார்.
Now it was a long journey, 7 miles.
அது 7 மைல் பிரயாணம், நீண்ட பிரயாணம்.
And they took 2 hours to reach there.
அங்கே சென்று அடைவதற்கு அவர்களுக்கு 2 மணி நேரமானது.
You must read these little things like what's written in verse 13. It was about 7 miles from Jerusalem.
இப்படி சிறு சிறு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? 13 ஆம் வசனத்தில் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான இம்மாவு.
You must think.
நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
How long does it take to walk 7 miles?
7 மைல்களை நடப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்?
That's about 11 kilometers.
11 கிலோமீட்டர் தூரம்
வருகிறது. How long does it take to walk 11 kilometers?
11 கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
That'll take 2 or 3 hours.
2 அல்லது 3 மணி நேரங்கள் ஆகும்.
So then even though it's not written there, I learned that they walked with Jesus for 2 or 3 hours.
இங்கே அது எழுதப்படவில்லை என்ற சொன்னாலும் நான் அதை இப்படி பார்க்கிறேன். அவர்கள் 2 அல்லது 3 மணி நேரங்கள் இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
That's what you gain by meditating on scripture.
வேதத்தை நீங்கள் தியானிப்பதினாலே இப்படி தான் நீங்கள் வெளிப்பாடு பெறுகிறீர்கள்.
Then I see that for 2-3 hours they had a Bible study in verse 27 from the whole Genesis to Malachi.
27 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த 2-3 மணி நேரங்கள் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை ஒரு பெரிய வேத பாடத்தை அங்கே எடுக்கிறார்.
Can you imagine having a Bible study with Jesus for 3 hours from the whole Old Testament?
புது முழு பழைய உடன்படிக்கை புத்தகங்களிலேயும் இயேசுவோடு கூட உட்கார்ந்து ஒரு வேத பாடத்தை கற்றுக்கொள்வதை பற்றி நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
You'd be so satisfied.
அவ்வளவு திருப்தி படுவீர்கள்.
And they came to the house.
வீட்டுக்கு வருகிறார்கள்.
And it says in verse 28 that he acted as though he would go further.
அவர் தொடர்ந்து போவது போல அவர் நடந்து கொண்டார்.
He said, "Let me go."
நான் போகட்டும் என்று சொல்கிறார்.
Just like he told Jacob.
யாக்கோபுவிடத்தில் சொன்னது போலவே.
Just like Elijah told Elisha.
எலியாஸ் எலிசாவிடத்திலே எலிசா எலியாவிடத்திலே சொன்னது
போலவே. Jesus told these people.
இயேசு இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார்.
சரி, you got a 3-hour Bible study.
3 மணி நேர வேதபாடம் உங்களுக்கு கிடைத்து விட்டது.
You understood everything.
எல்லாவற்றையும் நீங்கள் விளங்கிக்
கொண்டீர்கள். You are
excited. நீ பரவசம் அடைகிறீர்கள்.
Now let me go.
நான் இப்பொழுது போகட்டும்.
They said no.
அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள்.
They had a hunger.
அவர்களுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டது.
They said, "We're not. There's something missing. We still haven't got something."
இன்னும் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறதே. நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள்.
And it says they urged him. Verse 29.
29 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் வருந்தி கேட்டுக்கொள்கிறார்கள்.
That means he kept on saying, no, I'll go.
இல்லை, நான் போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
No, please stay. They didn't know it was Jesus.
அது இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. இல்லை, இல்லை, இங்கே தங்குங்கள், தங்குங்கள் என்று
கேட்டார். No, I've got to go.
இல்லை, நான் போக வேண்டும்.
No, please stay.
இல்லை, தயவுசெய்து இங்கே தங்குங்கள்.
He stayed.
அவர் அங்கே தங்கினார்.
He actually wanted to stay.
அவர் உண்மையாலுமே அங்க தங்க வேண்டும் என்று தான்
விரும்பினார். It says here he acted as though he would go further.
அவர் போகிறவர் போல அவர் செய்து கொண்டார்.
Why? And sometimes God will act with you as though he is leaving you.
சில சமயத்திலே உங்களை விட்டு போகிறது போல தேவன் செயல்படலாம்.
And if you say, "Okay, Lord, I'm already happy."
சரி ஆண்டவரே, எனக்கு கிடைத்தது போதும் என்று சொல்லிவிட்டால்
you will miss something.
நீங்கள் ஒன்றை இழந்து விடுவீர்கள்.
You know, at the end of the conference you may receive many blessings.
கான்ஃபரன்ஸின் முடிவிலே நீங்கள் பல ஆசீர்வாதங்களை பெறலாம்.
And the Lord will say the same thing to you.
ஆண்டவர் உங்களை பார்த்து அதே காரியத்தை சொல்வார்.
Okay. Now 3 days you heard many things.
3 நாட்கள் நீ பல காரியங்களை கேட்டாய்.
Are you happy?
சந்தோஷமா இருக்கறாயா?
And you say, "Yes, Lord, I'm."
ஆமாண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
That's all you'll get.
அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும்.
I'm going to go away saying I'm not happy still.
ஆண்டவர், இன்னும் நான் சந்தோஷமா இல்லை என்று சொல்லி தான் நான் போக போகிறேன்.
I want a double portion of your spirit.
உம்முடைய ஆவியினுடைய இரட்டிப்பான வல்லமை எனக்கு வேண்டும்.
All this wonderful knowledge and information is not enough.
அருமையான இந்த அறிவும் இந்த தகவல்களும் எனக்கு போதாது.
Those are the people who get God's best.
இவர்கள் தான் தேவனுடைய மேன்மையானதை பெற்றுக்கொள்வார்கள்.
Throughout scripture you see that.
வேதம் முழுதுமாய் நாம் இதை பார்க்கிறோம்.
Those who hunger and thirst are filled.
நீதியே பசி தாகம் உள்ளவர்கள் தான் நிரப்பப்படுவார்கள்.
So when we think of a verse like we've got here, the zeal of God's house consumed Jesus.
நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, இயேசுவை பட்சித்தது என்ற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது,
we saw yesterday that we are God's house.
நாம் தான் தேவனுடைய வீடு என்று நேற்று தியானித்தோம்.
Jesus has a tremendous desire to bless me.
நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, என்னை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவுக்கு அளவு கடந்த ஒரு தாகம் இருக்கு.
But if I don't have a hunger after God, ஆனால்
தேவன் மீது எனக்கு ஒரு தாகம் உண்டாகவில்லை என்றால்,
I still will not get it.
நான் இன்னமாய் பெற்றுக் கொள்ளாமலே இருப்பேன்.
I believe that many people have come here for past conferences in past years.
அநேக ஜனங்கள் உங்களிலே பல கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கும் பல ஆண்டுகளிலே கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
You were satisfied with what you heard.
எதை கேட்டீர்கள் அதனால திருப்தி பட்டிருக்கிறீர்கள்.
And you were satisfied with all the excitement you got.
இங்கே கிடைத்ததான பரவசமான அனுபவங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு கடந்து செல்கிறீர்கள்.
And God said, okay, you got what you want for 3 days.
3 நாட்கள் உனக்கு என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாய் அதை பெற்றுக்கொண்டாய்.
Now let me go.
நான் இப்பொழுது போகட்டும்.
The Lord said, you said, Lord, okay, go.
சரி ஆண்டவரே, நீர் போகும் என்று சொன்னால் போய் விடுவா.
How sad.
ரொம்ப துக்கமான காரியம்.
You missed something.
நீங்க ஏதோ ஒன்றை இழந்து விட்டீர்கள்.
Be like Elisha.
எலிசாவை போல இருங்கள்.
Say, Lord, I'm not happy.
ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் இல்லை.
Be like Jacob.
யாக்கோபை போல இருங்கள்.
Say, I will not let you go unless you bless me.
ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நானும் போக விட மாட்டேன்.
There's still something in my life I have to get.
இன்னமாய் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
Whatever it is.
என்னவா இருந்தாலும் சரி.
Whatever you lack in your life.
என்ன குறையா இருந்தாலும் சரி.
Oh Lord, I've got so much knowledge now.
ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது இவ்வளவு அறிவு இருக்கிறது.
This one sin I'm still defeated by.
ஆனால் இந்த ஒரு பாவத்தில் இன்னமாய் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன்.
I don't want to continue like this.
இதுபோல நான் தொடர்ந்து இருக்க விரும்பவில்லை.
Lord, I want another a fresh anointing in my life.
ஆண்டவரே, இன்னொரு புது அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே வாழ்க்கையில்.
Maybe some sickness. Lord, I want to be healed from this.
ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து நான் குணமடைய வேண்டும்.
I'm not going to let you go till you heal me.
ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கும் வரை நான் விட மாட்டேன்.
You know, God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
When I think of that verse that Jesus had a great passion.
இயேசுக்கு மிகுந்த ஒரு
வாஞ்சை. For his house.
அவருடைய வீட்டை குறித்தான பெரிய வாஞ்சை, பக்தி, வைராக்கியம் இருந்தது.
I like to hear that. I like to think of that that Jesus has got a great passion for me.
எனக்கென்று இயேசு வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்படுவதற்கு நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
And what was the great passion Jesus had when he was on earth with his disciples?
இயேசு இந்த பூமியிலே சிஷ்யரோடு கூட இருந்தபொழுது அவர் சிஷ்யர்களுக்கு என்ன பெரிய காரியத்தை வாஞ்சித்தார்?
Let me tell you in one sentence.
ஒரே ஒரு வார்த்தையிலே, சுவாசகத்திலே சொல்லட்டும்.
He wanted his disciples to know what a good loving father they had in heaven.
இந்த சிஷ்யர்களுக்கு பரலோகத்தில் எவ்வளவு ஒரு நல்ல அன்பான தகப்பன் உண்டு என்பதை பார்க்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார்.
Because they had never heard it from any of the other preachers.
ஏனென்றால் அவர்கள் வேறு எந்த ஒரு பிரசங்கியாரிடமிருந்தும் இப்படிப்பட்ட செய்தியை கேள்விப்படவே இல்லை.
So he kept on trying to tell them, you have a loving father in heaven.
ஆகவே உங்களுக்கு பரலோகத்திலே அன்பான தகப்பன் ஒருவர் உண்டு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்.
He took so many examples.
அநேக உதாரணங்களை எடுத்துக்கொண்டார்.
He said even an evil father will give bread to his children.
ஒரு பொல்லாத தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுப்பார்.
Even an evil father he'll never give a snake to his children.
தன்னுடைய பிள்ளைகள் அப்பத்தை கேட்கும்போது எந்த ஒரு தகப்பனும் பொல்லாத தகப்பன் கூட ஒரு பாம்பை கொடுக்க மாட்டார்.
Or a stone.
அல்லது ஒரு கல்லை கொடுக்க மாட்டார்.
And if an evil father is like that,
ஒரு பொல்லாத தகப்பனே அப்படி இருப்பார் என்று சொன்னால்,
how much more your heavenly father,
பரலோகத்தினுடைய பிதா எவ்வளவு அதிகமானவராய் இருப்பார்.
Will give you the Holy Spirit,
அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை
தந்து, give you good things,
நல்ல நன்மையான காரியங்களை தருவார்.
And the only condition is,
ஒரே ஒரு நிபந்தனை,
you must ask him.
நீங்கள் அவரை கேட்க வேண்டும்.
If you don't ask, you don't get.
கேட்காவிட்டால் கிடைக்காது.
And if you ask and you don't have faith,
நீங்கள் கேட்டும் விசுவாசம் இல்லாமல் கேட்டால்,
again you won't get.
There
are two reasons why many believers don't get everything from God.
அநேக விசுவாசிகள் ஏன் தேவனிடத்திலிருந்து பல காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு.
Only two reasons.
இரண்டே காரணங்கள் தான்.
One, you did not ask.
ஒன்று, நீங்கள் கேட்கவில்லை.
Second, when you asked, you did not believe that God would.
இரண்டாவது காரியம், நீங்கள் கேட்டும் அது தேவன் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கவில்லை.
Or we could add a third reason.
அல்லது மூன்றாவது,
that you asked and you believed but you were asking for wrong reasons.
நீங்கள் கேட்கிறீர்கள் நல்லதுதான், விசுவாசிக்கிறீர்கள் நல்லதுதான், ஆனால் கேட்கிற நோக்கமே தவறானதாக இருக்கிறது.
That means your reason was that you should get some honor.
உங்களுக்கு கனம் பெற வேண்டும் என்பதனால இதை செய்கிறீர்கள்.
Give me an anointing so that people in the church will know that I am a great man of God or woman of God.
மக்களுக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதன் மூலமாக, இவர்களுக்கு அபிஷேகத்துக்கு ஜெபிப்பதன் மூலமாக சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் நான் பெரிய தேவ மனிதன் என்று எண்ணுவார்கள்.
That's what James says in chapter 4.
யாக்கோபு 4வது அதிகாரத்தில் யாக்கோபு இதை சொல்கிறார்.
You don't have because you don't ask.
நீங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை, ஏனென்று சொன்னால் நீங்கள் கேட்கவில்லை.
You ask and you don't receive because you don't believe.
நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை.
And then you don't receive because you got wrong motives.
பிறகு உங்களுக்கு தவறான நோக்கங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
So let's come to God and ask in faith.
ஆகவே தேவனிடத்தில் வந்து நாம் விசுவாசத்தில் கேட்போம்.
And to encourage that faith, Jesus kept on telling his disciples how much of a loving father they had in heaven.
இந்த விசுவாசத்தை அவர்களுக்கு தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கும்படியாக சீஷர்களிடத்தில் இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதா எவ்வளவு நல்லவர் என்று.
That was the great burden of his teaching.
அவருடைய போதனையினுடைய பெரிய பாரம் அதுதான்.
I want you to see in John chapter 17.
யோவான் 17வது அதிகாரத்திலே ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
he kept on saying to when he was praying to the father
பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்பொழுது இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்
verse 6
ஆறாம் வசனம்
I have manifested thy name to the men whom you gave me out of the world
நீர்
verse
6 ஆறாம் வசனத்திலே உலகத்திலே தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எனக்கு தந்தீர்
what was the name that Jesus gave that Jesus revealed to his disciples
தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு வெளிப்படுத்தின அந்த நாமம் என்ன
What was it?
அது என்ன?
Father.
பிதா. தகப்பன்.
He said whenever you pray,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ,
don't pray like those Old Testament people.
பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல நீங்கள் ஜெபிக்கவேண்டாம்.
Father.
தகப்பனே.
You know in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே
God revealed himself through Moses.
மோசேயின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார்.
He said tell the people my name is I am that I am
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என்னுடைய நாமத்தை அவர்களுக்கு போய் சொல் என்று சொல்கிறார்
and then he was revealed as Jehovah
யெகோவா என்று தம்மை வெளிப்படுத்துகிறார்
what are the names there
அங்கே உள்ள பெயர்கள் என்ன
I am that I am
இருக்கிறவராகவே இருக்கிறேன்
Jehovah
யெகோவா
and they were so afraid that they might take the Lord's name in vain that they never used the word Jehovah
கர்த்தருடைய நாமத்தை வினிலே வழங்கக்கூடாது என்று அவர் பயந்தபடினாலே யெகோவா என்ற பெயர் அடிக்கடி அவர் பயன்படுத்தவில்லை
but that is how he was known Jehovah
ஆனா யெகோவா என்று தான் அவர் அறியப்பட்டார்
but have you noticed in the new testament
ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனித்தீர்களா
no disciple called him Jehovah
எந்த ஒரு சீஷனும் அவரை யெகோவா என்று அழைக்கவில்லை
do you know that I never called God Jehovah
நான் தேவனை யெகோவா என்று அழைப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா
you say but that's his name
அப்பா, the very close name. மிகவும் நெருக்கமான ஒரு பெயர்
சப்போசிங் ஐ வென் மை சில்ட்ரன் வர் ஸ்மால்
என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளோ
அண்ட் ஒன் ஆஃப் தெம் கேம் டு மீ
ஒரு பையன் என்னிடத்தில் வருகிறான்
அண்ட் செட் டு மீ
என்னை பார்த்து சொல்கிறான்
டியர் பிரதர் ஜாக் புனன்
அருமையான சகோதரர் ஜாக் புனன் அவர்களே
இஸ் தட் மை நேம்
அதனுடைய பெயரா
எஸ்
But
my children never came to me and said, Dear Brother Zach Poonen.
என்னுடைய பிள்ளைகள் என்னை வந்து அருமையான சகோதரர் ஜாக் புனன் அவர்களை என்று அழைக்கவில்லை
What did they call me?
அவர்கள் என்னை எப்படி அழைத்தார்கள்
Daddy.
அப்பா
And if one day one of them came to me and said, Dear Brother or Dear Mr. Poonen.
அதிலே ஒரு பையன் என்னிடத்தை வந்து அருமையான திரு பூனன் அவர்களே என்று கூப்பிட்டால்
I said, what happened? Are you angry with me or something? You're calling me
dear?
That's how I feel if I go to God and say, Jehovah. I say, Daddy. Jesus said that.
Yes, அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்
When you pray,
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
Don't say Jehovah.
யெகோவா என்று ஜெபிக்க வேண்டாம்
Don't say, oh mighty God.
சர்வ வல்லமுள்ள தேவனே என்று நீங்கள் அழைக்க
வேண்டாம் That is his name.
அவருடைய பெயர்தான்
Mr. Poonen is my name.
Mr. Poonen என்பது என்னுடைய பெயர்தான்
Other people call me that. My children don't call me that.
மற்றவர்கள் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள் என்னுடைய சொந்த பிள்ளைகள் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவதில்லை
Let the Jews call him Jehovah.
யூதர்கள் அவரை யெகோவா என்று அழைத்துக் கொள்ளட்டும்
I am a child.
நான் ஒரு பிள்ளை
I call him daddy.
நான் அவரை டாடி என்று அழைக்கிறேன்
I sit on his lap.
அவருடைய மடியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறேன்
Even though I am 67 years old I sit on his lap.
நான் 67 வயது நிரம்பியவனாக இருந்தாலும் கூட இன்றும் அவருடைய மடியிலே போய் தலையை சாத்திக்
கொள்கிறேன்
அவருக்கு நான் இன்னும் சின்ன
பிள்ளை தான்
அப்பா என்று சொல்கிறேன்
And he puts his arm around me.
அவர் தன்னுடைய கரங்களை என் மீது போட்டுக் கொள்கிறார்
And I'm not afraid of anything that happens in the world after that.
அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நான் பயப்படுவதே இல்லை.
You can live like that.
நீங்களும் அப்படி வாழ முடியும்.
That was the passion Jesus had. That these people should know you as father
இந்த பக்தி வைராக்கியம் தான் இயேசுவுக்கு இருந்தது
he said
நீங்கள் பிதாவை அப்படி அறிந்து கொள்ள வேண்டும்
I have manifested thy name to these people
உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன்
and see in verse 25
25 ஆம் வசனம்
listen to the burden of Jesus heart
இயேசுவின் உள்ளத்தினுடைய அந்த பாரத்தை
this is the passion Jesus has for his house for you and me
உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானுமாய் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
இதுதான். This is the zeal that is burning in Jesus heart for his house.
உள்ளத்திலே தம்முடைய வீட்டை குறித்து எரிந்து கொண்டிருக்கிறதுதான் வைராக்கியம் இதுதான். உங்களுக்கு
Listen to this passion in his heart.
அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த அபிலாஷை பக்தி வைராக்கியத்தை
பாருங்கள். Oh righteous father.
நீதியுள்ள பிதாவே.
The world does not know you.
உலகமுமே அறியவில்லை.
But I have known you.
நானுமே அறிந்திருக்கிறேன்.
I don't call you Jehovah, I call you Father.
நான் உம்மை யெகோவா என்று அழைப்பதில்லை, நான் உம்மை தகப்பனே என்று அழைக்கிறேன்.
I have never called you Jehovah.
நான் ஒரு காலமும் உம்மை யெகோவா என்று அழைத்ததில்லை.
I know you as Father from all eternity.
நித்திய நித்தியமாக உம்மை நான் தகப்பனாக தான் அறிந்திருக்கிறேன்.
And these 11 people you gave me.
நீர் எனக்கு கொடுத்த இந்த 11 பிள்ளைகள்.
They know that you sent me.
நீதான் இனி அனுப்பியிருந்த அவர்கள் அறிந்திருக்கிறார்.
And I made this name Father known to these 11 people.
இந்த தகப்பனே என்றதன பெயரை இந்த 11 பேருக்கு அறிய செய்தேன்
நான். And I will continue to make it known to them.
நான் தொடர்ந்து ஆண்டவரே இந்த பெயரை அவர்களுக்கு அறிய செய்து கொண்டே
இருப்பேன். So that they will know that the same love with which you love me, you love them also.
நீர் எந்த அன்பினாலே என்னை நேசித்தரோ அதே அன்பினாலே இவர்களையும் நேசித்திருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
That's not only for those 11 people.
அது 11 பேருக்கு மட்டுமல்ல இது.
It's for me.
எனக்கும்.
It's for you.
இது உங்களுக்கும்.
Do you know what Jesus is praying for you with a passion?
இயேசு இந்த வைராக்கியத்தோடு கூட உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? பிதாவே,
I know you.
நானும் அறிந்திருக்கிறேன்.
The world doesn't know you.
இந்த உலகம் உம்மை அறியவில்லை.
And this child of mine,
என்னுடைய இந்த பிள்ளை,
this son,
இந்த மகன்,
this daughter,
இந்த மகள்,
they don't know you like I know you.
நானும் உம்மை அறிந்திருக்கிறது போல இவர்கள் உம்மை அறியவில்லை ஆண்டவரே.
I pray that they will also know you like I know you.
நானுமே அறிந்திருக்கிறது போல இவர்களுமே அறிந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன்.
That they will know that you love them just like you love me.
நீர் என்னை நேசித்தது போலவே இவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்.
That is the passion that Jesus has in his heart.
இந்த பாரம் தான் இயேசுவின் உள்ளத்திலே காணப்படுகிறது.
Many of you may feel like I said yesterday, you don't have a gift to preach or sing.
உங்களுக்கு பாடக்கூடிய வரமோ அல்லது பிரசங்கக்கூடிய வரமோ உங்களில் அனைவருக்கு இல்லாமல் இருக்கலாம். நேற்று தினத்தில் நான் சொன்னேன்.
You can say, well, what use am I in the church?
நான் சபையில் இருக்கிறதுனால என்னால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கலாம்.
You know why you feel like that?
ஏன் நீங்கள் அப்படி உணர்கிறீர்கள் தெரியுமா?
Because you don't know
நீங்கள்
that the Father loves you just like he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போலவே பிதா உங்களையும் நேசிக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள்.
I believe that is the great prayer that Jesus is praying for us.
நமக்காக இயேசு ஜெபிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெபம் இதுதான் என்று நான் நம்புகிறேன்.
Because you will never become what God wants you to be until you know how much he loves you.
எந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறியாத பட்சத்திலே அவர் விரும்புகிற வண்ணமாய் நீங்கள் மாற முடியாது.
I have studied this book for 47 years.
47 ஆண்டுகளாக நான் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன்.
From cover to cover.
ஒரு அட்டையிலிருந்து மறு அட்டை வரை.
I have read it many some places 100 times.
நான் பல முறைகளை வாசித்திருக்கிறேன், சில பகுதிகளை 100 முறைக்கு மேலாக வாசித்திருக்கிறேன்.
And if you ask me,
என்னை பார்த்து நீங்கள் கேட்டால்,
what is the most important message you got in your life out of this book?
இந்த புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான செய்தி எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் வாழ்க்கைக்கு என்று நீங்கள் கேட்டால்,
there are 10,000 truths in this book, which is the greatest of them all.
இந்த புத்தகத்திலே 10,000 சத்தியங்களுக்கு மேலாக காணப்படுகிறது, அந்த சத்தியங்களிலே மிகப்பெரிய சத்தியம் எது என்று கேட்டால்,
I can tell you immediately.
உடனடியாக நான் சொல்ல முடியும்.
The greatest truth is this.
மிகப்பெரிய சத்தியம் இதுதான்.
That my Father loves me exactly like he loved Jesus Christ.
என்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அதே வண்ணமாக என்னையும் நேசிக்கிறார்.
It's like the little children say.
சின்ன பிள்ளைகள் சொல்வது போல,
Jesus loves me, this I know.
இயேசு என்னை நேசிக்கிறார், இது எனக்கு தெரியும்.
For the Bible tells me so.
ஏனென்றால் வேதம் அப்படி சொல்கிறது.
That is the greatest message in this book.
இந்த புத்தகத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய செய்தி இதுதான்.
Now if you don't understand that,
இது உங்களுக்கு விளங்கவில்லை என்றால்,
something else will become the greatest message.
வேறு ஒரு செய்தியானது உங்களுக்கு பெரிய செய்தியாய் மாறிவிடும்.
For some people the greatest message is you must speak in tongues.
சிலருக்கு பெரிய செய்தி என்னவென்றால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும்.
For some people is greatest message in this book is you must take baptism.
சிலருக்கு மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.
For some other people the greatest message in this book is sisters must remove their ornaments.
சிலருக்கு மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் சகோதரிகள் தங்கள் நகைகளை கழற்ற
வேண்டும். Or they must cover their heads.
அல்லது முக்காடு போட வேண்டும்.
So many things you can get out of this book.
இப்படி பல காரியங்களை இந்த புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
And you will go astray.
நீங்கள் வழிவிலகி போவீர்கள்.
But when you understand the greatest message is that Father loves me like he loved Jesus.
தகப்பன் தன்னுடைய குமாரனாய் இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறார் என்கிற அந்த பெரிய செய்தியை நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
what do you think was the passion of Jesus' heart?
இயேசுவுடைய உள்ளத்தினுடைய அந்த வைராக்கியம் என்னவா இருக்கிறது?
Whenever he met sisters,
சகோதரிகளை எப்பொழுது சந்திக்கிறாரோ,
what was a great passion in his heart?
அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெரிய வைராக்கியம் என்னவா இருக்கிறது?
You must remove your ornaments.
நீங்கள் நகையை காட்ட வேண்டும்.
Where do you see Jesus worried about that?
Yes, எங்கே அதை பற்றி கவலைப்பட்டார்?
Not even once.
ஒரு முறை கூட இல்ல.
It's all Pharisees who were worried about that.
பரிசேயர்கள் தான் இவளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள்.
When Jesus saw people,
இயேசு ஜனங்களை பார்த்தபொழுது,
he was only interested in one thing.
ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் விருப்பமுள்ளவராயிருந்தார்.
Oh, you must know how much the Father loves you.
பிதாவானவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
You know, many of us are not like Jesus.
நம்மில் அநேகர் இயேசுவைப் போல இல்லை.
Because you don't have that passion in your heart that other people must know how much God loves them.
ஏனென்றால் மற்றவர்களை தேவன் எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றதான வைராக்கியம் உங்களுக்கு இல்லை.
You look at them with critical eyes to find this, that, the other thing wrong with them.
நீங்கள் யாரை பார்த்தாலும் குறை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கிறீர்கள்.
No, I don't blame you for that.
அதற்காக நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன்.
That you do that.
இப்படி செய்கிறீர்களே என்று.
I feel sorry for you because you don't know the love of Jesus yourself.
நீங்கள் இயேசுவின் அன்பை நீங்களே அறியவில்லை என்பதனாலே நான் வருத்தப்படுகிறேன்.
And I don't judge you because 35 years ago I was also like that.
நான் உங்களை நியாயந்திருக்க மாட்டேன் என்று சொன்னால் 35 ஆண்டுகள் முன்பாக நானும் அப்படி தான் இருந்தேன்.
When I look at some people who are so critical of everybody else,
மற்றவர்களை எல்லாம் பார்த்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது,
I tell you I don't judge them.
நான் அவர்களை நியாயந்திருப்பதில்லை.
I say Lord,
ஆண்டவரே,
I also had the same sickness 35 years ago.
35 ஆண்டுகள் முன்பாக எனக்கும் இதே வியாதி இருந்தது ஆண்டவரே.
And my condition was worse than that person.
அந்த நபரை காட்டிலும் என்னுடைய நிலைமை மோசமாக இருந்தது.
But you healed me.
ஆனால் நீர் என்னை சுகப்படுத்தினீர்.
And I pray you will heal that person also.
ஆண்டவரே, இந்த நபரையும் நீர் சுகமாக்குவீர் என்று நான்
ஜெபிக்கிறேன். He probably doesn't realize how sick he is.
எந்த அளவுக்கு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று அவர் உணரவில்லை ஆண்டவரே.
My brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
shall I tell you the truth?
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டுமா?
Many of you could have become wonderful men of God and women of God by today if you had just stopped judging other people.
மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை நிறுத்தியிருந்தால் இன்றைக்கோ நீங்கள் மிகப்பெரிய தேவ மனிதர்களாய் தேவ மனுஷர்களாய் மாறியிருந்திருக்க முடியும்.
I've said that here for 20 years. Very few have listened to it.
நான் இதை 20 ஆண்டுகளாக சொல்லியும் வெகு சிலரே இதை கவனித்து கேட்டிருந்திருக்கிறார்கள்.
I'll tell you what you should do to other people.
மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Don't judge them.
மற்ற நியாயந்தீர்க்க வேண்டாம்.
Show them that the Father loves them like he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போலவே பிதா அவர்களை நேசிக்கிறார் என்று மட்டும் சொல்லுங்கள்.
That is more important.
இது மிக முக்கியமான காரியம்.
Than getting them to remove their ornaments.
நகை கட்டுவதை காட்டிலும் இது முக்கியமானது.
Getting them to come to your church.
உங்கள் சபைக்கு அவர்கள் வர வேண்டும் என்ற காரியத்தை காட்டிலும் இது முக்கியமானது.
You know, in 31 years I have never asked anybody to join CFC.
எனக்கு 31 வருஷங்களாக நான் யாரையுமே CFCக்கு வாருங்கள் என்று சொன்னதே கிடையாது.
I have never asked anybody to join the church here in Thirukkural.
தூத்துக்குடியில் போய் இந்த சபையில் சேர்ந்து கொள் என்று சொல்லி நான் யாரையும் கேட்டது கிடையாது.
That's not my business.
அது என்னுடைய வேலை அல்ல.
If they want to come, let them come.
வர வேண்டும் என்றால் அவர்கள் வரட்டும்.
If they want to go some other church, let them go.
வேறு சபைக்கு போக வேண்டும் என்றால் போகட்டும்.
I know what my job is.
என்னுடைய வேலை என்ன?
Tell them that God loves them as he loved Jesus.
இயேசுவை தேவன் நேசித்தது போல இவர்களையும் நேசிக்கிறார் என்று சொல்லுவதான் என்னுடைய
செய்தி. And if you experience that love,
இதை இப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொன்னால்,
you can receive the power of his Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்.
And it can change your life.
அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்.
This was Jesus' great passion.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மிகப்பெரிய ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்தது.
See Matthew chapter 9.
மத்தேயு 9 அதிகாரம்.
When Jesus looks at so many Christians in Tamil Nadu today,
இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய अनेक கிறிஸ்தவர்களை இயேசு பார்க்கும் பொழுது,
this is a description of what he looks at them from heaven.
பரலோகத்திலிருந்து அவர் எந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கிறார் என்று இங்கு ஒரு சித்திரமாய்
காட்டப்பட்டது. Because he is the same yesterday, today and forever.
நேற்று இன்றும் என்றும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார்.
Matthew 9:36.
மத்தேயு 9:36.
Seeing the multitudes, Jesus felt compassion for them.
திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் மனதுருக்கம் கொண்டார்.
Because they were distressed.
ஏனென்றால் அவர்கள் தொய்ந்து போனவர்களாய் இருந்தார்கள்.
Downcast.
சிதறப்பட்டவர்களாய் இருந்தார்கள்.
Now when you see somebody who is distressed and downcast,
தொய்ந்து போய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் யாரையாவது நீங்கள் பார்க்கும் பொழுது,
when you see somebody who is defeated,
தோற்று போன ஒருவரை பார்க்கும் பொழுது,
maybe somebody who is disobedient,
கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒருவரை பார்க்கும் பொழுது,
what do you do? Criticize them?
நீங்கள் என்ன சொல்லுவீ செய்வீர்கள்? அவர்களை குறை சொல்வீர்களா?
Find fault with them?
அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்களா?
Tell them what's wrong with them?
என்ன தவறு என்று சொல்வீர்களா?
This is wrong, this is wrong, this is wrong.
இது தவறு, அது தவறு, இது தவறு எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா?
That's what the Pharisees did.
பரிசேயர்கள் இப்படி தான் செய்து கொண்டிருந்தார்கள்.
They always look for something to find fault.
எப்பொழுதே ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா என்ற கண்ணோட்டத்தோடயே பார்த்து கொண்டிருந்தார்கள்.
They even found fault with Jesus.
இயேசுவிடத்திலேயே குறை கண்டுபிடித்து கொண்டிருந்தார்கள்.
Are you like that?
நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா?
I had that sickness, as I said 35 years ago.
நான் உங்களுக்கு சொன்னது போல 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வியாதி எனக்கு இருந்தது.
But the love of God healed me.
ஆனால் தேவனுடைய அன்பு என்னை குணப்படுத்தியது.
My prayer is
என்னுடைய ஜெபம்
that the love of God will heal you also.
தேவ அன்பு உங்களையும் குணப்படுத்த வேண்டும் என்பது.
That's a worse sickness than leprosy.
அது குஷ்டரோகத்தை காட்டிலும் மோசமான வியாதி.
This sickness of being critical and judgmental of others.
மற்றவளை குறை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனோபாவம். மற்றவளை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மனோபாவம்.
Ask God to heal you.
ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று கேளுங்கள்.
Because that is the spirit of the accuser.
ஏனென்றால் அது குற்றம் சாட்டுகிறவனுடைய ஆவி.
The devil is called the accuser.
பிசாசு குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுகிறான்.
He's always finding fault.
எப்பொழுதே குறை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான்.
Something wrong.
ஏதோ ஒன்று தவறு, ஏதோ ஒன்று தவறு.
And when you're like that, you're like the devil.
நீங்களும் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பிசாசை போல இருப்பீர்கள்.
But when Jesus sees someone,
ஆனால் இயேசு ஒருவரை பார்க்கும் பொழுது,
he prays for that person.
அவர் அந்த நபருக்காக ஜெபிக்கிறார்.
The Bible says,
வேதம் சொல்கிறது,
the devil accuses God's people day and night.
இரவும் பகலும் தேவ ஜனங்களை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிற பிசாசு.
Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம்.
Hebrews 7 it says Jesus prays for his people day and night.
எபிரேயர் 7வது அதிகாரத்தில் இயேசு இரவும் பகலும் தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்.
So when there's something wrong in a child of God.
ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையிலே ஒரு தவறு இருக்குமானால்,
yeah that's wrong.
அது தவறுதான்.
When the devil sees it he accuses. Ah see there is like
பிசாசு பார்க்கும் பொழுது பார்த்தாயா ஒரு குறை என்று சொல்லி அவன் குற்றம் சாட்டுகிறான்.
When Jesus sees that
இயேசு அதை பார்க்கும் பொழுது
he prays.
அவர் ஜெபிக்கிறார்.
Oh that's my child.
இது என்னுடைய பிள்ளை.
I hope he will see how much my father loves him.
என்னுடைய தகப்பன் எவ்வளவு அதிகமாக இவரை நேசிக்கிறார் இவர் பார்க்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்.
That is a better way.
இதுதான் மேன்மையான வழி.
That is Jesus way.
இது இயேசுவின் வழி.
The accusing critical way is the devil's way.
குற்றம் சாட்டிக் கொண்டு நியாயம் தீர்க்கிற வழி பிசாசின் வழி.
What am I saying to you?
நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்?
Stop holding hands with the devil.
பிசாசோடு கூட கரம் கோர்த்திருப்பதை நீங்கள் நிறுத்துங்கள். விட்டு விடுங்கள்.
Leave it today.
இன்றே விட்டு விடுங்கள்.
Start holding hands with Jesus.
இயேசுவோட கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
His great passion.
அவருடைய மிகப்பெரிய வாஞ்சை.
It says when he saw these people.
அவர் இந்த ஜனங்களை பார்த்த பொழுது
they were distressed.
அவர்கள் தொய்ந்து போனவர்களாய்
downcast.
சிதறப்பட்டவர்களாய்
he had compassion.
இருந்தபடியினாலே அவர்கள் மனதுருகினார்.
Oh these poor people.
ஐயோ ஏழை ஜனங்கள்.
They are struggling.
போராடி கொண்டிருக்கிறார்களே.
Because they don't have good leaders.
ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல தலைவர்கள் இல்லை.
That's the reason he says here.
அங்கே அந்த காரணத்தை
தான் சொல்றார். They don't have
shepherds. அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள்.
They have pastors who collect their money.
அவர்கள் பணத்தை வசூல் செய்கிற பாஸ்டர்மார்கள் அவர்கள் இருக்கிறார்கள்.
Other people who criticize them find fault with them.
இவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள்.
But they don't have a good shepherd.
நல்ல மேய்ப்பன் அவர்களுக்கு இல்லை.
Who cares for them.
அவர்களுக்காக கருசறைப்படுகிறவர்கள் இல்லை.
Jesus is a shepherd.
இயேசுவும் நல்ல மேய்ப்பன்.
He carries the little lambs.
அவர் சிறு ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய தோளிலே சுமக்கிறார்.
That's how we must be towards one another.
இப்படி தான் நாமும் ஒருவருக்கொரு இருக்க வேண்டும்.
Jesus has a great passion for you to know how much God loves you.
தேவன் எந்தளவாய் உங்களை நேசிக்கிறார் என்கிறதான ஒரு பக்தி வரியாக்கம் இயேசுவுக்கு இருந்தது.
Isaiah 49.
ஏசாயா 49வது அதிகாரம்.
Isaiah 49.
ஏசாயா 49வது அதிகாரம்.
It says here in verse 15.
15வது வசனத்திலே பார்க்கிறோம்.
Verse 14 people in the church say the Lord has forgotten forsaken me he has forgotten me
கர்த்தரனை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள்
Zion is a picture of the church
சியோன் என்பது சபையை சித்தரிக்கிற ஒரு உருவமாக இருக்கிறது
is there anybody sitting here feeling like that
இங்கே அப்படி யாராவது உணர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா
the Lord has forsaken me
கர்த்தரனை கைவிட்டார்
Lord has forgotten me
ஆண்டவர் என்னை மறந்தார்
and here is what the Lord says
ஆண்டவர் இங்கே சொல்கிறார்
can a woman forget her nursing child
ஒரு ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ
Even they may forget, I will not forget you.
அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
Your mother may forget you when you're 2 or 3 years old.
2-3 வயதாகும் பொழுது உங்களுடைய தாய் உங்களை மறந்துவிடலாம்.
No mother forgets the child that is just born.
ஆனால் தற்பொழுது பிறந்த ஒரு குழந்தையை எந்த ஒரு தாயும் மறப்பதில்லை.
Think of a mother who didn't have a child for a woman who didn't have a child for 20 years
20 ஆண்டுகளாக பிள்ளையே இல்லாத ஒரு தாய் என்ன
பாருங்க then suddenly gets a child
திடீரென ஒரு குழந்தை பிறக்கிறது
how she will hold that child and look at it
அந்த தாய் அந்த குழந்தை எவ்வளவாய் தூக்கி பிடித்து கொஞ்சுவாள் அந்த குழந்தையிடத்தில் பேசுவாள்
God says
தேவன் சொல்கிறார்
that's how I care for you
ஏசாயா 49:15 இப்படி தான் நான் உன்னை பராமரிக்கிறேன் என்று சொல்கிறார்
he has compassion it says here
இங்கே பார்க்கிறோம் அவர் மனதுருக்கமுள்ளவர்
compassion
மனதுருக்கமுள்ளவர்
that child does so many wrong things
அந்த குழந்தை எவ்வளவு தவறுகளை செய்கிறது
spoils the floor spoils the clothes
தரையை அசுத்தமாக்குகிறது துணிகளை எல்லாம் அசுத்தமாக்குகிறது
puts mud in its mouth
வாயிலே மண்ணை போடுகிறது
loves mother still loves
ஆனாலும் அந்த தாய் அந்த குழந்தையை நேசிக்கிறாள்
I think of my god like that
என்னுடைய தேவனை அப்படி தான் நான் எண்ணி பார்க்கிறேன்
my father loves me
என் தகப்பன் இப்படி நேசிக்கிறார்
and if I want to help other people
மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமானால்
it says here
இங்கே பார்க்கிறோம்
verse 10
பத்தாம் வசனம்
only those who have compassion on others can lead them.
மற்றவர்களுக்கு மேலே இறங்குகிறவர்கள் மனதுருக்கம் உள்ளவர்கள் மட்டுமே அவர்களை நடத்த முடியும்.
Have you heard that?
கேட்டீர்களா?
I've shared that with all our elders.
உங்களுடைய மூப்பர்களுக்கு இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
You cannot lead other people if you don't have compassion.
உங்களுக்கு மனதுருக்கம் இல்லை என்றால் மற்றவர்களை ஜனங்களை நீங்கள் வழிநடத்த முடியாது.
Many elder brothers do not have compassion, so they are not fit to be leaders of God's people.
அநேக மூப்பர்களுக்கு மனதுருக்கம் இல்லாதபடியாலே தேவ ஜனங்களுக்கு தலைவர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை.
The word of God says he who has compassion will lead them.
அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்துவார்கள் என்று ஏசாயா 49 10 வாசிக்கிறோம்.
Do you want to be an elder?
நீங்கள் ஒரு மூப்பராக இருக்க வேண்டுமா?
You must have compassion.
உங்களுக்கு ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும்.
Do you want to be a good father?
நல்ல தகப்பனாக இருக்க வேண்டுமா?
A good mother?
நல்ல தாயா இருக்க வேண்டுமா?
To lead your children?
உங்களுடைய குடும்பத்தை பிள்ளைகளை நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன தேவை?
Not a lot of money.
நிறைய பணம் அல்ல.
Compassion.
மனதுருக்கம்.
A young brother, do you want to be a good example to the little children here?
வாலிப சகோதரனே, இங்க இருக்கக்கூடிய வாலிப சகோதரியே, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியாக இருக்க வேண்டுமா?
You young people can be leaders for the little children here.
இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் தலைவர்களாக இருக்க முடியும்.
How?
எப்படி?
If you have compassion.
உங்களுக்கு மனதுருக்கம் இருந்தால்.
That and you can't have compassion until you see how much compassion God has on you.
தேவன் உங்கள் மீது எவ்வளவு மனதுருக்கம் கொண்டிருந்தார் என்பதை காணும் வரைக்கும் உங்களுக்கு மனதுருக்கம் உண்டாகாது.
Even if you have messed up your life.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் குழப்பிக் கொண்டிருந்தாலும் சரி.
See Luke chapter 15.
லூக்கா 15 அதிகாரம்.
What do we read there?
இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
You know the story, I mentioned it before.
நான் முன்னதாக குறிப்பிட்ட அந்த கதை.
The prodigal son who took all his father's money and went and wasted it.
தாவுனுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுருட்டி கொண்டு போய் அவன் வீணடிக்கிறான் தூரதேசத்திலே.
You may be like that.
நீங்கள் அப்படிப்பட்டவளா இருக்கலாம்.
You have spoiled God's name and done so many wrong things in your life.
தேவனுடைய நாமத்தை நீங்கள் கெடுத்து பல தவறான காரியங்களை செய்து வாழ்க்கை குழப்பி இருந்திருக்கலாம்.
Maybe you committed sin after sin after sin after sin for many years.
ஒன்றன்பின் ஒன்றாக பல பாவங்களை கடந்த நாட்களிலே செய்திருக்கிறீர்கள்.
And one day you come to your senses.
ஒரு நாளிலே உங்கள் உணர்வுக்கு வருகிறீர்கள்.
And it says he went back to God.
அவன் தேவனுடைய
went back to his father.
தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தார் என்று பார்க்கிறோம்.
And see what it says here.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க.
Luke 15.
லூக்கா 15
verse 20.
20 வசனம்.
His father when he saw him a long distance away he had compassion on him.
அவருடைய தகப்பன் அவனை கண்டு தூர இடத்திலே அவனை காணும்பொழுதே மனதுருகி ஓடி.
And he ran.
அவர் ஓடுகிறார்.
This is the only place in the Bible where we see God running.
தேவன் ஓடுகிறது இந்த ஒரு இடத்திலே தான் போடப்பட்டிருக்கிறது.
Jesus told a story of God running.
தேவன் ஓடுகிற ஒரு கதையை இயேசு சொல்கிறார்.
With compassion.
மனதுருக்கத்தோடு கூட ஓடுகிற ஒரு காட்சி. யாருக்காக ஓடுகிறார்?
For some backslider who had gone and spoiled his name.
அவருடைய நாமத்தை தூஷித்தவனுக்காக.
But who was now coming back in repentance.
ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி வருகிற ஒரு மகனுக்காக.
This is my heavenly father.
இவர்தான் என்னுடைய பரம தகப்பன்.
I don't know about you but as
I பற்றி எனக்கு தெரியாது.
But as I've meditated on this it has changed my life.
நான் இதை குறித்து தியானிக்கும் பொழுது என் வாழ்க்கை அது மாற்றிவிட்டது.
It has shown me how much my father cares for me.
என் தகப்பன் எனக்காக எவ்வளவு கரிசனைப்படுகிறார் கவலைப்படுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
He has such a zeal for this which is his house.
இந்த அவருடைய வீடாகிய இதற்காக எவ்வளவு ஒரு கரிசனைப்படுகிறார் வைராக்கியம் கொண்டிருக்கிறார்.
He feels so much compassion for the mistakes I have made.
நான் செய்த தவறுகளுக்காக அவர் மனதுருகி இருக்கிறார்.
He longs after me.
அவர் எனக்காக ஏங்குகிறார்.
And when I experience this compassion in my life,
avunda manadurukathinudaiya vaalkaiyil naan anubavikkumbodhu
forgiveness forgiveness forgiveness
avudaiya mannippai 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 naan anubavikkumbodhu
this boy opens his mouth and says father I have sinned.
பிதாவே நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்ற அந்த பையன் சொன்னபொழுது
father says no it's okay.
I
don't want to hear all your sins.
அந்த பாவங்கள் எல்லாம் நான் கேட்க விரும்பவில்லை.
It's all forgiven. Come and change your clothes.
எல்லாம் மன்னிக்கப்பட்டாய் விட்டது. வா முதலாவது ஆடை மாற்று.
And come and let's have a feast.
வா நாம் விருந்து சாப்பிடுவோம்.
See we are not like that.
நாம் அப்படி இல்லை.
We are so hard on people who have done some wrong to us.
நமக்கு தவறு செய்த மக்களை பார்க்கும்போது அவர்கள் மீது நாம் கடினமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Even elders.
மூப்பர்கள் கூட.
Maybe somebody rebelled against you.
யாரோ சிலர் உங்கள் மீது எது உங்களை எதிர்த்திருக்கலாம்.
For next 25 years you look at him as a rebel.
அடுத்த 25 ஆண்டுகள் நீங்கள் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு முரட்டாட்டக்காரராகவே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because you yourself have not experienced the compassion of God.
நீங்கள் இன்னுமாய் அந்த தேவனுடைய மனதுருக்கத்தை அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள்.
So God's people don't have a shepherd.
ஆகவே தேவ ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லை.
Because only somebody who has a compassion can lead them.
மனதுருக்கம் உள்ளவர்கள் மட்டுமே அவர்களை வழிநடத்த முடியும்.
Let me say this.
நான் இதை சொல்லட்டும்.
In many of our churches
நம்முடைய சபைகளிலே அநேகம் சபைகளிலே
we need elders who got compassion
மனதுருக்கம் உள்ள மூப்பர்கள் நமக்கு தேவை.
We need brothers and sisters who have compassion.
மனதிற்குள்ள சகோதர சகோதரிகள் நமக்கு தேவை.
We need older sisters who have compassion for the young girls.
வாலிப சகோதரிகள் வாலிப பெண்கள் மீது மனதிற்குள்ள முதிய பெண்கள் தேவை.
Not just those who are hard on their children.
தங்கள் பிள்ளைகள் மீது கடினமாய் சாடுகிறவர்கள் அல்ல.
You won't change them like that.
அப்படி நீங்கள் கடினமாய் இருப்பதனால அவர்களை மாற்ற முடியாது.
The kindness of God leads us to repentance.
தேவ தயவு நம்மை குணப்படும்படியாக ஏவுகிறது.
And that's the way you can bring your children to repentance.
இப்படி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வர முடியும்.
So Jesus' heart is burning with a great passion for his church today.
ஆகவே இன்றைக்கு அவருடைய சபைக்காக இயேசுவின் இதயமானது பக்தி வைராக்கியத்தினாலே பொங்கிக் கொண்டிருக்கிறது.
Passion for you.
உங்கள் நிமித்தமாய் இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம். என்ன பக்தி வைராக்கியம்?
You might know how much compassion your heavenly father has for you.
உங்களுடைய பரம தகப்பன் உங்கள் மீது எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
So that you can be compassionate to all the people around.
அப்பொழுது நீங்கள் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு மனதுருக்கம் உள்ளவராய் இருக்க முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
open our eyes that we can understand.
நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியா ஆண்டவரே, எந்த அளவு எங்களை நேசிக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியா. எங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறந்துள்ளோம்.
Look inside your heart.
ஆண்டவரே, நம்முடைய உள்ளத்தில் உள்ளே நாங்கள் பார்க்கட்டும்.
And see your heart burning with passionate love for us.
ஆண்டவரே, நீ எங்களை நேசிக்கிற நேசத்தினாலே உம்முடைய உள்ளமானது பக்தி விரக்தியிலே பொங்குகிறதை பார்க்கட்டும்.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.